லூக்கா அத்தியாயம் 22. பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத அப்பப்பண்டிகை நெருங்கிற்று. அப்பொழுது பிரதான ஆசாரியர்களும் வேத பண்டிதர்களும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து மக்களுக்கு பயந்தபடியினால் எவ்விதமாக இதை செய்யலாம் என்று வகை தேடினார்கள். அப்பொழுது 12 பேரில் ஒருவனாகிய
இஸ்காரியோத் என்னும் மறுபெயர் கொண்ட
யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் பிரதான ஆசாரிகளிடத்திலும் படைத்தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டிக் கொடுக்கும் விதத்தை குறித்து அவர்களோடு ஆலோசனை செய்தான். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அதற்கு அவன் சம்மதித்து மக்கள் கூட்டமில்லாத நேரத்தில் அவரை அவர்களுக்கு காட்டிக் கொடுக்கும்படி சமயம் தேடினான். பஸ்கா ஆட்டை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிப்பதற்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் செய்யுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் செய்ய விருப்பமாக இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் நுழையும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனிதன் உங்களுக்கு எதிர்ப்படுவான். நீங்கள் அவனுக்கு பின்னே சென்று
அவன் போகும் வீட்டிற்குள்
நீங்களும் போய் அந்த வீட்டெஜமானை பார்த்து, நான் என் சீடர்களோடு பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்கச் சொன்னார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டிலுள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே ஆயத்தம் செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் செய்தார்கள். நேரம் வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலர்களும் வந்து இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களோடு கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாக இருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் வரைக்கும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் செய்து, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வரும் வரைக்கும் நான் திராட்சை ரசத்தை பருகுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் செய்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் செய்த பின்பு அவர் அந்த படிய பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய ஒப்பந்தமாக இருக்கிறது என்றார். பின்பு, இதோ என்னை காட்டிக் கொடுக்கிறவனுடைய கை என்னுடனே கூட பந்தியில் இருக்கிறது, தீர்மானிக்கப்பட்டபடியே மனிதகுமாரன் போகிறார், ஆனாலும் அவரை காட்டிக் கொடுக்கிற மனிதனுக்கு ஐயோ என்றார். அப்பொழுது அவர்கள், நம்மில் யார் அப்படி செய்வான் என்று தங்களுக்குள்ளே விசாரிக்கத் தொடங்கினார்கள். அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாக இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டானது. அவர் அவர்களை பார்த்து, யூதரல்லாத இனத்தாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் நற்பணியாளர்கள் என்று எண்ணப்படுகிறார்கள், உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் சேவை செய்கிறவனைப் போலவும் இருக்க வேண்டும். பந்தியில் உட்கார்ந்திருக்கிறவனோ சேவை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தியில் உட்கார்ந்திருக்கிறவன் அல்லவா? அப்படியிருந்தும் நான் உங்களுடைய நடுவிலே சேவை செய்கிறவனைப் போல இருக்கிறேன். மேலும் எனக்கு ஏற்பட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. ஆகவே என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் சாப்பிட்டு குடித்து இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக சிங்காசனத்தின் மேல் அமருவீர்கள் என்றார். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை முரத்தினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு அனுமதி கேட்டுக்கொண்டான். நானோ உன் நம்பிக்கை இழந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை திடப்படுத்து என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாக இருக்கிறேன் என்றான். அவர் அவனை பார்த்து, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்னும் அவர் அவர்களை பார்த்து, நான் உங்களை பணப்பையும்
சாமான் பையும்
காலணிகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாவது உங்களுக்கு குறைவாக இருந்ததா என்றார். அவர்கள், ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை என்றார்கள். அதற்கு அவர், இப்பொழுதோ பணப்பையும் சாமான் பையும் உடையவன் அவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். பட்டயம் இல்லாதவன் தன் ஆடையை விற்று ஒரு பட்டயத்தை வாங்க வேண்டும்.
அக்கிரமக்காரர்களில் ஒருவனாக
எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேற வேண்டியது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை பின்பற்றிய காரியங்கள் நிறைவேறும் காலம் வந்திருக்கிறது என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, இதோ இங்கே இரண்டு பட்டயம் இருக்கிறது என்றார்கள். அவர், போதும் என்றார். பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீடர்களும் அவரோடு கூட போனார்கள். அந்த இடத்தை அடைந்த பொழுது அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு
ஜபம் செய்யுங்கள் என்று சொல்லி
அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு விருப்பமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆனாலும் என்னுடைய விருப்பத்தின் படியல்ல, உம்முடைய விருப்பத்தின் படியே ஆக கடவுது என்று ஜபம் செய்தார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை திடப்படுத்தினான். அவர் மிகவும் வேதனைப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜபம் செய்தார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக தரையிலே விழுந்தது. அவர் ஜபம் செய்து முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீடர்களிடத்தில் வந்து, அவர்கள் துக்கத்தினாலே தூங்குகிறதைக் கண்டு
நீங்கள் தூங்குகிறது என்ன?
சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்து இருந்து ஜபம் செய்யுங்கள் என்றார். அவர் அப்படி பேசும் போது மக்கள் கூட்டமாக வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 பேரில் ஒருவனாகிய யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தம் செய்வதற்காக அவரிடத்தில் நெருங்கினான். இயேசு அவனை பார்த்து, யூதாசே, முத்தத்தினாலேயா மனிதகுமாரனை காட்டிக் கொடுக்கிறாய் என்றார். அவரை சுற்றி நின்றவர்கள் நடக்கப் போகிறதைக் கண்டு, ஆண்டவரே, பட்டயத்தினாலே வெட்டுவோமா என்றார்கள். அந்தபடியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காது அறுந்து விழும்படி வெட்டினான். அப்பொழுது இயேசு, போதும், நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சுகப்படுத்தினார். பின்பு இயேசு தமக்கு விரோதமாக வந்த பிரதான ஆசாரியர்களையும் தேவாலயத்து படைத்தலைவர்களையும் மூப்பர்களையும் பார்த்து, ஒரு திருடனை பிடிக்க புறப்பட்டு வருகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்து புறப்பட்டு வந்தீர்களே. நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களோடு கூட இருக்கும் போது நீங்கள் என்னை பிடிக்க முற்படவில்லை. இதுதான் உங்களுடைய நேரமும் இருளின் அதிகாரமுமாக இருக்கிறது என்றார். அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின்னே சென்றான். அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவன் நெருப்பின் அருகில் உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்றாள். அதற்கு அவன், பெண்ணே, அவனை எனக்கு தெரியாது என்று மறுதளித்தான். சிறிது நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனிதனே, நான் இல்லை என்றான். ஏறக்குறைய ஒரு மணி நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து,
உண்மையாகவே இவனும் அவனோடு இருந்தான்,
இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனிதனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவியது. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வார்த்தையை உடனே பேதுரு நினைத்து வெளியே போய் மனம் கசந்தழுதான். இயேசுவை பிடித்து கொண்ட மனிதர்கள்
அவரை கேலி செய்து
அடித்து அவருடைய கண்களை கட்டி
அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார்?
அதை தீர்க்க தரிசனத்தினால் சொல் என்று அவரை கேட்டதுமன்றி மற்றும் அநேக அவதூறான வார்த்தைகளையும் அவருக்கு எதிராக பேசினார்கள். விடியற்காலமான போது மக்களின் மூப்பர்களும்
பிரதான ஆசாரியர்களும்
வேத பண்டிதர்களும் கூடி வந்து தங்களுடைய ஆலோசனை சங்கத்தில் அவரை கொண்டு வந்து நிறுத்தி, நீ கிறிஸ்துவா? அதை எங்களுக்கு சொல் என்றார்கள். அதற்கு அவர், நான் உங்களுக்கு சொன்னாலும் நம்ப மாட்டீர்கள், நான் உங்களிடம் கேள்வி கேட்டாலும் எனக்கு பதில் சொல்ல மாட்டீர்கள், என்னை விடுதலையும் செய்ய மாட்டீர்கள். இது முதல் மனிதகுமாரன் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வலது பக்கத்தில் வீற்றிருப்பார் என்றார். அதற்கு அவர்கள் எல்லோரும், அப்படியானால் நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் சொல்லுகிறபடியே நான் அவர்தான் என்றார். அப்பொழுது அவர்கள், இனி வேறு சாட்சி நமக்கு வேண்டுவது என்ன?
நாமே இவனுடைய
வாயினாலே கேட்டோமே என்றார்கள்.